அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். இரும்பிரவிச் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமக்கியதே. எல்லை மறுவா நெறியழுக்கும் வாதவூ எங்கோன் திருவாசகம் என்னும் தேன்புலம். ஆதியும் மந்தமாயினாய் போற்றி அப்பனே. உலகம் படைப்பு உயிர்கள் அனைத்திற்கும் பெருமான் முதலும் இறுதியுமாக இருப்பதனால பெருமானே உண்மையான உறவு என்பது அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பொருள். பெருமானே எல்லாம், அவனே முதலிலிருந்து நம்ம கூட வருகின்றான், கடைசியில் அவன் தான் இருக்க போறான். ஏனைய எல்லா உறவுகளும் இடையிலே தோன்றி இடையிலே மறைவன என்பதனால என்னுடைய நிரந்தரமான உறவாக இருக்கின்ற பெருமானே, என் பெருங்கருணையாளனே, என்னை நின் கருணையினால் என்னை அடியனாக்கினாய். அந்த கருணை மாறாது, என்னை மீண்டும் நீ வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்பது அங்கிருக்கின்ற குறிப்பெச்சம். உடையநாதனே பொற்றி, அதாயிடுது இல்லையா, அந்தமாயினாய் பொற்றி அப்பனே. அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் எக அல்லூரு தேன் ஒப்பனே. உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோப்பனே. சுடர்முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே. என்னை வைப்பதோ சொலாய் மைய வையகத்து எங்கள் மன்னனே. எங்களுக்கு தலைவனே, எங்கள் மன்னன் போன்ற பெருமானே, அப்பனே எங்கள் தந்தையே, அப்பனே எனக்கு அமுதனே, எனக்கு பசியினை போக்குகின்ற அமுதம், பசி மீண்டும் இருந்தால் நல்லது என்று நினைக்க தோன்றுகின்ற சுவையான அமுதம், இந்த பிறவி பிணிக்கு அமுதமாக வந்து அமைகின்ற பெருமானே. பிறவி பிணியை, பிறவி பிணியாகின்ற பசியினை போக்குவதோடு அல்லாமல், பசியினை போக்குகின்ற அமுதத்தை போன்று பிறவியாகின்ற பிணியை போக்குவதோடு அல்லாமல், துய்ப்பதற்கு மிக இனிமையாக இருக்கின்ற பெருமானே என்பது பொருள். பெருவாழ்வை தருவதோடு தானே இனிய பொருளாக இருக்கின்ற பெருமானே, எங்களுக்கு அமுதம் போல பெருமானே, ஆனந்தனே இன்ப வடிவான பெருமானே. பெருமானுடைய இன்பத்திலே இன்பத்தை தான் சார்ந்து உயிரானது இன்பம் முருகின்றது. உயிருக்கென்று இன்ப வடிவம் இல்லை, உயிருக்கு வடிவம் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருப்பதுதான். இதை குறிப்பா சொன்னார் நம்முடைய குருநாதர், அறவே நின்னை சார்ந்தடியார் என்று சொன்னார். பெருமானை முழுவதும் சார்ந்திருப்பதனால் அவர்கள் பெருமானாக இருக்கின்றார். மற்றொன்று அறியாதிருக்கின்றார்கள். சிவத்தை தவிர வேறே அறியாதிருப்பதற்கு காரணம் பெருமானை முழுவதும் சார்ந்திருப்பதனாலே. தான் சார்ந்திருப்பதே உயிர் அதன் வண்ணத்தை பெற்று அதனை அறிந்திருக்கும், வேறொன்றை அறியாதிருக்கும் என்று பார்க்கின்றோம். பாசத்தை சார்ந்து பாச வடிவமாக இருக்கின்ற உயிர் பதியினை சார்ந்து பதி வடிவம் பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், படைப்பினுடைய குறிக்கோள். ஆனந்தனே என்றால் ஆனந்த வடிவாகின்ற பெருமானே, உயிருக்கு ஒரு இன்பம் உண்டு என்று சொன்னால் அது இறைவனை சார்ந்து அது பெறுகின்ற இன்பம் தான். அசோவை சகா ரசக்கு ஹேவாயம் லப்வானந்தி பவதி. இன்ப வடிவினன் இறைவன், அந்த இன்ப வடிவினாகின்ற இறைவனுடைய இன்பத்தையே இந்த உயிர்கள் பெறுகின்றன என்று வேதமானது வெளிப்படையாக நேரிடையாக சொல்கின்றது. வானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லி, வானம் தொழும் தென்னன் வார்கடலே நினைந்து அடியோம். ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வடமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணும். அவ்வடமே ஆனந்தமாவோம். எவ்வடம் இறைவன் ஆனந்தமாக இருக்கின்றானோ அவ்வடமே நாமும் ஆனந்தமாக ஆவோம். தன்னடைந்த என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசன் என்பதனால இறைவன் வந்து சேர்வாதாமே தானாக செய்யும் அவன் என்று பார்க்கின்றோம். அதனால அந்த பெருமானுடைய அந்த பெருநிலையை இங்கு சொல்கின்றார். முக்தி என்பது பெருமானால் அளிக்கப்படுவது என்று நாம் நினைக்கின்றோம். முக்தி என்பது பெருமானே தான், பெருமானுடைய வடிவம் தான் முக்தி. முக்தியின் வடிவம் என்பது பெருமானுடைய வடிவம். பெருமானை அடைவதே முக்தி அடைவது. பெருமானால் அருளப்படுகின்ற பதம் என்று முக்தி. பதமுக்திகளுக்கு மேலான பரமுக்தி தான் முக்தி. இந்த பரமுக்தி என்பது பெருமான் வடிவமாகவே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். பெருமானை முழுவதும் சார்வதனால அந்த முக்தி எழுதப்படுகின்றது. உயிரானது பெருமானை முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும். திரிகரணங்களினாலும் முக்கரணங்களினாலும் இந்த உடம்பிலே உயிரோடு வாழ்கின்ற காலத்திலே யாரொருவர் முக்கரணங்களினாலும் இறைவனையே எப்பொழுதும் சார்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் என்று பெயர். உடம்பிலே உயிர் இருக்கும் போதே அவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். அந்த உடம்பானது வினையினாலே குலவை கொண்டிருக்கின்றது. வினை அற்ற நேரத்திலே உடம்பு விழுந்துவிடும். அந்த உயிர் இறைவன் திருவடியிலே இரண்டரை கலந்துவிடும். அதற்கு விதேக முக்தி என்று பெயர். தேகமில்லாத முக்தி நிலை. தேகமில்லை தேகம் உண்டு என்ற வித்தியாசத்தை தவிர முக்தி இன்பத்திலே எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் இம்மையிலே வாழ்ந்திருக்கும் போதே இறைவனை பெற்றவர்கள். அந்த முக்தி இன்பத்திலே யாதொரு வேறுபாடும் இல்லை. ஆனந்தனே அகம் நெக அல்லூரு தேன் ஒப்பனே. பெருமானே, என் உள்ளத்திலே செறிந்து ஊறுகின்ற தேனை ஒத்தவன் நீ. எவ்வாறு ஊறுகின்ற தேன் என்று சொன்னால், ஊறுகின்ற இடத்திலே அது கல்லில் ஊறினாலும் அந்த கல்லை கரைத்து விடும். கல்லிலே ஊறுகின்ற ஒரு நீர் கல்லை கரைக்கக்கூடியதாகின்ற நீர். அதை போன்று இருப்பதைப் போல அகம் நெக, என்னுடைய உள்ளமானது நெக என்றால் உடைந்து போக, நெகுதல் உடைந்து போதல், நெக்கு விடுதல் உடைந்து போதல். ஒரு பொருள் தன் மீது வைக்கப்பட்ட இன்னொரு பொருளின் சுமை தாங்காமல் தான் உடைந்து கொடுத்தல், அதான் நெக்கு விடுதல். அல்லது தன்னிடத்திலே தாக்குகின்ற ஒரு பொருளுடைய தாக்கம் தாங்காமல் உடைந்து போதல். வெண்ணெயை வந்து அடுப்புல வைக்கிறோம், நெருப்பு அதை சூடு ஏறுது, சூடு ஏறுவது தாங்காமல் வெண்ணெய் உடைந்து உருகுகின்றது, அதான் நெக்கு விடுதல். ஊற்று மணல்ல ஊற்று போடுகின்றோம், உள்ளிருந்து நீர் வெளியிலே வருகின்றது. உள்ளிருந்து வெளியிலே வருகின்ற நீரினுடைய வேகம் தாங்காமல் அந்த ஊற்று போட்ட இடத்திலே மணலானது உடைந்து சரிகின்றது, அது நெக்கு விடுதல். அதுபோல பெருமானிடத்திலே அன்பானது உள்ளத்திலே ஊறும் பொழுது அன்பு என்பது ஒரு சுமை. அன்புடையவர்களுக்கு தெரியும், அன்பு என்பது ஒரு சுமை. அந்த பெருமானிடத்திலே உண்மையான அன்பினை ஒருவன் பெறும் பொழுது அந்த அன்பின் சுமை தாங்காமல் கல்லை போன்றிருக்கின்ற அந்த மனமானது கனியை போன்று மென்மையாக மாறும். அந்த மென்மையாக மாற வேண்டும் என்றால் அதனுடைய வலிமையான அணுக்கள் உடைந்து கொடுக்க வேண்டும், அதான் நெக்கிவிடும். அகம் நெக, என்னுடைய அகம் என்றால் உள்ளம், என் உள்ளமானது நெக உடைந்து போகும் வண்ணம், அல்லூரு தேன், அது உடைந்து போகும் வண்ணம் அவ்விடத்திலேயே ஊறுகின்ற. அல்லூறுதல் அப்படின்னா செறிந்து ஊறுதல், நன்றாக ஊறுதல், கேப்லெஸ்ஸா தொடர்ந்து ஊறுதல், கண்டினியூஸா விட்டு ஊறாமல் தொடர்ந்து ஊறுவதும், கேப் கொடுக்காமல் செறிந்து ஊறுவதும், உள்ளிருந்து ஊறுவதும். அல் என்று சொல்ல ஒவ்வொரு வந்து பொருள் சொல்றாங்க. அல் ஊறுதல்னா உள்ளே ஊறுதல்னு ஒரு சொல்றாங்க, செறிந்து ஊறுதல், ரெண்டு பொருள் அதுக்கு உண்டு. உள்ளிருந்து ஊறக்கூடிய ஒரு தேன், செறிந்து ஊறக்கூடிய தேன், தொடர்ந்து ஊறக்கூடிய ஒரு தேன், அதான் சிவானந்தம் என்ற தேன். எந்த வையடியார்கள் மையந்தினாலே அந்த இன்பத்தினை தூக்கின்றார்களோ அவர்கள் உள்ளம் நெகுவதனால அவர்களுக்கு வேறொன்று பிடிக்காது. அந்த எப்படி வந்து பரமசர் சொல்வார், ஒருவன் ஒரு மயிலுக்கு ஒரு நாள் கொஞ்சோண்டு அபின் கொடுத்தான், சாயங்காலம் 5 மணிக்கு கொடுத்துருக்கான், அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு அது கையில் கடிகாரம் கிடையாது, செல்லும் கிடையாது, சரியா அந்த 5 மணிக்கு அது வந்துருச்சு. அது என்ன நினைக்குது, இந்த நேரத்துக்கு வந்தா அது கிடைக்கும் என்பதை போல இறைவனுடைய இன்ப திருவடி இன்பத்தை பெற்றவர்கள் சாரட்சம் பார்த்தவங்க சாரட்சம் இருப்பாங்க, அம்பாள் அபிஜாமம் பார்த்தவங்க அம்பாள் அஜாமல் போயிட்டே இருப்பாங்க. அதே போல இறைவனுடைய இன்பமானது அடையாளர்களை ஆட்கொள்கின்றது. அகம் நெக அல்லூரு தேன் ஒப்பனே, அல் ஊறுகின்ற உள்ளத்திலே செறிந்து ஊறுகின்ற தேன் ஒப்பனே, தேனை ஒப்பவனே, தேனை ஒப்பவனே, அல்லூரு தேன் ஒப்பனே. உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உனை பருக நின்றதோர் துப்பனே. பெருமானே, மெயம்பினால் உன்னை அடைவதற்கு தகுதி கொண்ட அந்த அடியார்கள் உரிய அன்பர் என்று சொன்னால் என்னை போன்று தகுதியற்ற அன்பர்கள் இல்லை, தகுதியினாலே மிகவும் மேம்பட்ட அன்பர்கள், உனக்கு உரிய அன்பர்கள், அவர்கள் உன்னை அறவே பெற்றவர்கள், அப்படிப்பட்ட அன்பர்கள், அறவே என்னை சார்ந்தவர்கள். அந்த அன்பர்கள் அன்பரில் இல் என்பது ஓம உருவு, அன்பரை போல. ஆகவே அந்த அன்பரை போல எனக்கு நீ உள்ள உருக செய்தாய் என்று சொல்வதனால அந்த அன்பரை போல உருகின்ற தகுதி எனக்கு இல்லை, இருந்தாலும் உன்னுடைய கருணையே தகுதியாக கொண்டு என்னுடைய தகுதியின்மையை நீ நோக்காது, தகுதியுடையவர்க்கு தான் அருள் செய்ய வேண்டும், ஆனால் என் தகுதியின்மையை நீ புறந்தள்ளி உன்னுடைய பெரும் கருணையாகின்ற தகுதியை பயன்படுத்தி, பெருமானுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தகுதி கொண்ட அடியார்களுக்கு செய்கின்ற அந்த அருளினை எனக்கு செய்தாய். உனக்கு உரிய அன்பரில் அன்பரை போல உனை பருக நின்றதோர் துப்பனே. பெருமானே, உன் திருவடி இன்பத்தை நான் வாய் வைத்து பருகும் வண்ணம் எனக்கு நின் திருவடிகளை நீட்டி காட்டி கொடுத்து வாழாயிருந்த துப்பனே, சுவைப்பொருளே. துப்பு தூ என்று சொன்னால் உன் என்று பொருள், தூ என்பது ஒரு ஏவல் வினை, தூ என்று சொன்னால் உன் என்று பொருள், த என்று சொன்னால் உடுத்துக்கொள், தற்றுதல் உடுத்துக் கொள்ளுதல், துற்றுதல் உண்ணுதல், துப்பார்க்கு துப்பாய துப்பா, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, துப்பு என்றால் உணவு, துப்பன் என்றால் சுவைப்பொருள். உன்னை பருக நின்றதோர் துப்பனே, சுவைப்பொருளே, அமுதமே. உன்னுடைய மெய்யடியார்கள் உன்னை எவ்வாறு தகுதியோடு அனுபவிக்கின்றார்களோ, நுகர்கின்றார்களோ, துப்பு என்பது நுகர்பொருள், அதை போல தகுதியற்ற என்னையும் உன்னை நுகர்வதற்கு விட்ட பொருளே, கருணையினால் விட்ட பொருள். அப்படின்னா இந்த பன்றி தாய் இருக்கின்றது, அதுக்கு கருணை அதிகம். மாடு கண்ணுக்குட்டி ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டே இருக்கும், கன்று என்ன பண்ணும், மாடு நடக்கிறதுக்கு தாய் பசு நடக்கிறதுக்கு தானும் நடந்து சென்று ஊட்டிக்கொண்டே போகும். ஆனா பன்றிக்கு ஒரு பிரசவத்திலேயே பல குட்டிகள் பிறக்கும். அதுல சில குட்டிகளுக்கு திறமை அதிகமா இருக்கும், சில குட்டிகளுக்கு திறமை இருக்காது, நோஞ்சானா இருக்கும். ஆகவே எல்லா குட்டிகளுக்கும் பால் கொடுக்க வேண்டும். இது நடந்து கொண்டிருந்ததுன்னா திறமையான குட்டிகள் மட்டும் பாலை உண்ணும், திறமை இல்லாத ஒரு ரெண்டு குட்டி என்ன பண்ணும், பாலின்றி வாடும். அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பன்றி தாய் என்ன செய்யும், படுத்து கிடக்கும் பால் கொடுக்கும்போது. அதை பார்க்கணும் நீங்க இயற்கையில பார்க்கும்போது பன்றி மட்டும்தான் படுத்த வண்ணம் பால் கொடுக்கும் என்று பார்க்கின்றோம். அப்ப என்ன அர்த்தம், எல்லா குட்டிகளும் அதுக்கு காம்புகள் அதிகம், எல்லா குட்டிகளும் பாலை உண்ணலாம். அதே போல இறைவன் கருணையாலே தகுதி உள்ளவர்கள் தகுதி அற்றவர்கள் எல்லோரும் தன்னை தூக்கும் வண்ணம் வாழா இருந்தானோ. எங்க திருப்பெருந்துறையில, திருப்பெருந்துறையில பெருமான் கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார், கிடப்பு என்றால் வாழா இருக்கின்ற தன்மை. பெருமான் தகுதியான அன்பர்கள் தன்னுடைய திருவடி இன்பத்தை நுகர்வதை போலவே தகுதியற்ற என்போன்றோர்களும் அவனுடைய திருவடி இன்பத்தை நுகரும் வண்ணம் பெருமான் தன்னுடைய அருளினை திருவடியினை காட்டி நீட்டி வாழாயிருந்தனன் என்று என்பது பொருள். உனை பருக நின்றது, நின்றதுதான் வாழாயிருந்தது. பெருமான் சும்மா இருந்தார், அனுபவித்துக் கொள் என்று சொல்லி உனை பருக நின்றதோர் துப்பானைய சுவை பொருளே. அந்த பெருங்கருணை இன்றைக்கு இல்லையா என்பது பொருள். எல்லாமே குறிப்பிட்ட ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான். அன்று எந்த கருணையோடு ஆட்கொண்டாயோ அந்த இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதா என்று கேட்பது போல அமைந்த புனை பருக நின்றதோர், நின்றதோர் என்று நின்றது என்று நிற்கின்றதோர் என்று சொல்லல. நாம் மழை கையிலங்கு போர் கிண்ணமென்றலால் அரியன்றனை கருதுகின்றேன் என்று தன்னை பற்றி நிகழ்காலத்திலே சொன்னவர் இறைவனுடைய கருணையை பற்றி சொல்லும்போது இறந்த காலத்தில் சொல்றார். பருக நின்றதோர் துப்பன், பருக நிற்கின்றதோர் துப்பன் இல்ல. இப்பொழுது பெருமான் அந்த அருளை செய்யவில்லை. பெருமான் பண்டு ஆண்டபோது பெரும் கருணையாளனாக ஆண்டான். அவன் அப்படியே இருப்பான் என்று என்னுடைய அறியாமையினாலே நான் வந்து அவனை இகழ்ந்தேன். இகழ்தல்னா மரத்தல் அர்த்தம், இகழ்தல்னா பழித்தல் அர்த்தம் கிடையாது. நான் அவனை இகழ்ந்தேன், சாமி எப்போது நமக்கு எளியவர் என்று நினைத்து நான் வாழாயிருந்தேன் என்று பார்த்தேன். புனை பருக நின்றதோர் சுடர் முடியனே, சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற ஜடையினை முடியாக கொண்டவனே என்பது ஒரு பொருள். சுடர் மூன்று சுடர்கள், சூரியன் சந்திரன் அக்னி என்பது மூன்று சுடர்கள் சொல்வார்கள். அதிலே பெருமானுடைய முடியிலே இருக்கின்ற சுடர் திங்கள், திங்களாகின்ற சுடரினை முடியிலே அணிந்திருப்பவனே என்று பொருள் கொள்ளலாம். சுடர் விளங்குகின்ற முடியன் என்பது அதுக்கு பொருள். சுடர்கின்ற முடியன் என்று அது வினைத்தொகையாக கொள்ளலாம், ஊறுகாய் போல சுடர் முடியன், சுடர்கின்ற முடியன். பெருமானுடைய தடையே ஒளி மிகுந்தது, பெருமானுடைய இருப்பில் கூட பெருமானுடைய தடை சிவந்த வண்ணம் காணப்படும், செஞ்சடையப்பர். ஆகவே நீங்க பார்க்கலாம் கேதார்நாத்ல அமாவாசை இருட்டில் கூட வெளுப்பா தெரியும், அந்த மலை பனியினால வேறொரு விளக்கில்லாமலேயே விளங்குகின்ற வெண்மையான மலைகள் உண்டு இமயமலை. அதுபோல பெருமான் சுடர் முடியன் என்றால் நிர்பிரகாசமாக பிரகாசிக்கின்ற ஜட்டா ஜடையினையே முடியாக கொண்டவன், ஜட்டாபாரத்தையே முடியாக கிரீடமாக கொண்டவன். சுடர் முடியனே துணையாளனே, தனித்துணையாளனே, உயிர்களுக்கு தோன்றா துணையாக, ஒப்பற்ற துணையாக, ஆதியும் அந்தமும் ஆகின்ற துணையாக, இடையிலே தோன்றுகின்ற துணையாக இல்லாமல் எப்பொழுதும் உயிர்களுக்கு உறுதி செய்கின்ற துணையாக இருக்கின்ற பெருமானே என்பது உளப்பாட்டு பண்ணினாலே எல்லா உயிர்களுக்கும் தொழும்பாளர் எய்த்தினில் வைப்பனே. பெருமான் துணையாளன் தான், ஆனால் அவன் துணை செய்கின்றான் என்பதை அறிபவர்கள்தான் அந்த துணையினை பெற முடியும். வேறும் வாழ்க்கையில ஒரு சூட்சமம், நம்ம கிட்ட ஒருத்தர் அன்பா இருக்காங்க, அவங்க அன்பா இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுடைய அன்பை நம்ம நுகர முடியும். அறியாமையினால அந்த அன்பை நுகராமலே போய்விடுவார்கள் பலரும். தாயினுடைய அன்பை நுகர்வதில்லை, தந்தையுடைய அன்பை நுகர்வதில்லை, நண்பருடைய அன்பு நுகர்வதில்லை. என்ன காரணம், நண்பரிடத்திலே ஐயம், அதனால அந்த நட்பினுடைய பெருமையினை அறியாத காரணத்தினாலே அந்த அன்பினை நுகர முடியாது போகின்றது. அவர்கள் அன்பாக இருந்தாலும் கூட இவர்களால் நுகர முடியாது. இப்போது பெருமான் எல்லா உயிர்களுக்கும் துணையாக இருந்தாலும் கூட ஒரு சில உயிர்கள் தான் பெருமான் இவ்வாறு நமக்கு தனித்துணையாக இருக்கின்றான் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன. மெய்யடியாரு பெருமான் தான் நமக்கு உறுதியான பொருள், மற்ற உறவுகளை விட அவனே நமக்கு உறுதியான உறவு, அவன் தான் மெய்யான துணை என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது ஒருவர் தான், ஒரு சிலர் தான். அவர்கள் அந்த அறிவின் காரணமாக பெருமானுக்கு, பெருமானுடைய அன்பிற்கு கைமாறு செய்ய முடியாதே என்ற அந்த இரக்கத்தினாலேயே பெருமான் நமக்கு செய்கின்ற உபகாரத்துக்கு நம்ம பதில் உபகாரம் செய்ய முடியாது என்பதனால சுவாவமாக இயற்கையாக பெருமானுக்கு தொண்டு செய்வதையே குணமாக கொண்டிருக்கிறார்கள். அவங்க யாரும் ஏவ வேண்டாம், ஏவாமலேயே இறைவனுக்கு தொண்டு செய்வார்கள். என்ன காரணம்னா இறைவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இறைவன் காட்டுகின்ற அன்பனை அறிந்து வைத்திருப்பதனால அவர்கள் தான் நாயை போன்றவர்கள். நாயேன் அடி நாயேன் என்று அவர்கள் தான் தங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நாய் தன்னுடைய எஜமானுடைய அன்பினை அறிந்து வைத்திருப்பதனால அது எஜமானனை விட்டு நகராம அவருடைய நிழல் போல அங்கேயே இருக்கு. யார் கத்துக் கொடுத்தாங்க அதுக்கு? அந்த நாயிடம் இருக்கின்ற நல்ல குணம் கூட மனிதர்கிட்ட இருக்கிறது. அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது? அது அறிந்து வைத்திருக்கிறது, இவன் நமக்கு வேண்டியவன், நம்மிடம் அன்பு செய்பவன் என்று அந்த அறிவு இருப்பதனால அவனை விட்டு நகராது நிழல் போல இருக்கின்றது. அவன் அடித்தாலும் வாங்கிக் கொள்கின்றது, அவன் கொடுக்கும் போது உண்கின்றது, அவனுடைய அன்பினை பாராட்டுகின்றது. அந்த அன்பினை நன்றாக உருகின்ற நாய்கள் அந்த எஜமான இறந்து விட்டா தானே இறந்து விடுகின்றன. அது கூட பாக்குறோம். அவன் காட்டுகின்ற அன்பிற்கு தகுந்த மாதிரி இந்த நாயனுடைய நன்றி விசுவாசம் இருக்கும். மெய்யான அன்பினை காட்டுகின்ற ஒரு தலைவன் இருந்தான் என்று சொன்னால் அவன் உயிர் விட்ட பிறகு இந்த நாய் உயிர் தரிக்காது. அப்படிப்பட்ட நாய்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதுவும் நிறுத்துறோம். இனிமே நம்ம இருக்க வேணாம், அந்த தலைவனே இல்ல, நம்ம இருக்கணும் என்று சொல்லி இறந்துவிடும். அதை போன்று இறைவனிடத்தில் இறைவனை முழுவதும் சார்ந்திருப்பவர்கள் அவர்களுக்குத்தான் பெருமா இந்த இம்மையா என்ற துன்பம் வந்து அடரும் பொழுது, அடரும் பொழுதுன நெருக்கும் பொழுது அவர்களுக்கு பேங்க்ல ஏற்கனவே போட்டு வச்ச பணம் போல பயன்படுகின்றார் பெருமா. நீங்க பேங்க்ல ஆர்டி போட்டுட்டே வரீங்க, அன்றாடம் அது தேவைப்படாது. திடீர்னு ஒரு செலவு வருது, ஆபரேஷனுக்கு 1,00,000 ரூபாய் கட்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஆர்டியில 60,000 தான் சேர்ந்துருக்கோம், இருந்தாலும் நீங்க விடாம வந்து சேர்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஆர்டியை காமிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மேனேஜரா இருந்தா 1,00,000 ரூபாய் கூட நீங்க லோன் வாங்கிக்கலாம், கஷ்டம் கிடையாது. அதான் கிரெடிட் ஒர்த்தினஸ் இவங்க எப்படி நம்ம கிட்ட பழகுறாங்கன்னு பாத்துப்பாங்க, பேங்க்ல அவங்க கொடுப்பாங்க. அப்ப ஒரு ஆபத்திலே ஒரு பணம் உதவுவதை போல தன்னுடைய அடியார்களுக்குத்தான் பெருமான் உதவுகின்றான். ஏனையோருக்கு செய்வது பொதுவான உதவி, ஆனால் அடியார்களுக்கு செய்வது சிறப்பான உதவி. பெருமானிடத்துல வேண்டுதல் வேண்டாமே கிடையாது, இன்னார் வேணும் இன்னார் வேண்டாம் என்று அவன் நினைப்பதில்லை. இருந்தாலும் ஒரு பொருள் எவ்வாறு பயன்படும் என்பது இருக்கு, அந்த பொருளுடைய தன்மை, அதனை நன்றாக வந்து மதிப்பவர்களுக்கு தான் சிறப்பாக பயன்படும். அதனை வந்து அறியாதவர்களுக்கு அது பொதுவாக தான் பயன்படும். இப்ப வந்து பெட்ரோல் போட்டா கார் வந்து எங்க வேணா ஓடும், அந்த பெட்ரோல் போல இறைவன் இருக்கிறாரு. பெட்ரோல் போட்ட காரை வந்து எங்க ஒரு நல்ல இடத்துக்கும் போகும், தீய இடத்துக்கும் போகும். காரை இயக்குகின்ற அளவிலே நமக்கு உதவி செய்யுது. ஆனால் ஒரு டிரைவர் அப்படி இல்லை, ஒரு டிரைவர் நல்ல டிரைவரா நம்ம வச்சிருக்கோம்னா அந்த தலைவன் வந்து முன்பின்னா இருந்தாலும் கூட டிரைவர் என்ன பண்ணுவாரு, அவர் குடிச்சிருந்தா கூட ஒழுங்கா வீட்டுக்கு ஓட்டிட்டு கொண்டு. அதே போல ஒரு நல்ல டிரைவரை விசுவாசமா நம்ம வச்சிருக்கோம் வச்சுங்களேன், நம்முடைய துன்ப நேரத்தில் அவன் உதவுவதை போல அடியார்களுக்கு இம்மை வந்து அடர்க்கும் போது, அதாவது அவர்கள் செய்த முன் தீவினை பயன் இந்த பிறவிலே அவர்களை வந்து நெருக்கும். அவர்கள் அடியார்களா இருக்கும் பொழுது நெருக்கும், அப்படி நெருக்கும் பொழுது தன்னுடைய அடியான் மட்டும் அந்த வினை பயனுக்கு உலவாத வண்ணம், உடைந்து போகாத வண்ணம் இறைவனுடைய அருள் வந்து கை வந்து காக்கும் என்று பார்க்கின்றோம். ஏனையோருக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, மற்றவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, மற்றவர்களுக்கு பொதுவான ட்ரீட்மெண்ட் தான். அவங்க எங்க போக சொல்றாங்களோ அங்க போகும் காரு, பெட்ரோல் தான் கார் ஓடும். அதுவும் இறைவன் எல்லாருக்கும் அது பொதுவான துணை, ஆனால் சிறப்பான துணை. ஒரு சாரதியை போல நல்ல ஒரு நண்பரே நமக்கு காரை ஓட்டுற மாதிரி நம்ம சிரமப்படுகின்ற நேரத்தில் நம்ம ஒழுங்கான இடத்துல வந்து சேர்க்கிற மாதிரி திருமணம் செய்வான். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, எய்ப்பு என்றால் சிரமம், எய்த்த நிலை என்றால் இழைத்த நிலை, இழைப்பு தான் எய்ப்பு, நொடிந்து போன நிலை. எப்ப தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும், வெண்மை நரகம் விளைந்த போதிலும், இம்மை வினை அடர்த்தி எய்தும் போதிலும், அம்மையிலும் அஞ்செழுத்துமே. அப்ப இந்த நிலைகளிலெல்லாம் மெய்யடியார்களுக்கு இறைவனுடைய திருவுளே துணையாக இருக்கும் என்று பார்க்கின்றோம். அது விசேடமாக வந்து அவர்களை காக்கும். அதான் தடுத்தாட்கொள்ளுதல் என்று சொல்றார். தம்பியாதவர் வந்து ஒரு தேவையில்லாத திருமணத்தை செய்து கொள்ளாமல் இறைவன் தடுத்து விட்டார். என்ன காரணம்? தன்னுடைய அடியவன் என்பதனால. அதே மாதிரி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கிறாரா? எல்லாரையும் மாட்டிக்கிட்டு நம்பியாத. அப்ப துணையாளரே என்பது பொது, தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே என்பது சிறப்பு. தன்னுடைய அடியார்களுக்கு எய்ப்பில் வைப்பு, வைப்பு என்பது ஃபிக்ஸட் டெபாசிட், சேம நிதி. ஒருவருக்கு உலகிலே அவர் சேர்த்து வைத்த பணமானது ஒரு ஆபத்திலே உதவுவதைப் போல பெருமாளுடைய திருவுள் என்பது இன்மைதனை அடர்க்கும் போது வந்து கை கொடுக்கும். அது யாருக்குன்னா அடியார்கள். தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே, தொழும்பாளர் எய்ப்பில் வைப்பனே, எனை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து, பெருமானே என்னை மட்டும் வையகத்து நையனி வைக்கலாமா? இந்த உலகத்திலே நான் வந்து அழிந்து போகும் வண்ணம் நெய்தல் அழிந்து போதல், நெய்தல் அழிந்து போதல், வையகத்து நையனி வைப்பதோ சொல்லா எங்கள் மன்னனே, எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமானே, உன்னுடைய மெய்யடியார்களை நீ காக்கும் வண்ணம் துன்பு உன்னால் காக்கப்பட்ட என்னை நீ கைவிடலாமா? முன்பு உன்னால் காக்கப்பட்டதால் தவறாக காக்கப்பட்டிருந்தாலும் கூட கைவிடுதல் என்பது அதிலும் பெரிய தவறாக ஆகிவிடும். ஆகவே தொழிலாளருக்கு எழுத்தின் வைப்பாக இருக்கின்ற பெருமானே எனக்கு நீ உதவ வேண்டும் என்பது குறிப்பிட்டு வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து, என வையகத்து நைய வைப்பதோ வைக்கலாமோ இது பொருத்துண்டானோ, கைமாறு கருதாது நீ முன்பு ஆட்கொண்ட பெருங்கருணைக்கு இது பொருத்துண்டாய் பணியீர் என்று சொன்னாய் சொல்லுங்கள் எங்கள் மன்னர்.